ان الحمد والنعمه لله والقوه والقدره لله والعزه والجبروت لله والملك والملكوت لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار عالم الغيب والشهادة الكبير المتعال صدق الله العظيم. وعن أبي ذر الغفاري رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم في حديث القدسي يا عبادي إني حرمت الظلم على نفسي فجعلته بينكم محرما فلا تظالموا رواه مسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என சாட்சியும் சொல்லிக் கொள்கின்றேன். இவ்வுலகம் பாவங்கள் என்ற இருளினால் சூழப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அல் ஹுதா என்ற நேர்வழியை ஏந்தி வந்த எங்கள் பெருமானார் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களுடைய அடிச்சுவடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை நான் ஒரு உண்மையான முஸ்லிம், எனது கோட்பாடு இஸ்லாம் என்ற அடிப்படையில் வாழுகின்ற ஒவ்வொருவர் மீதும் அஸ்ஸலாத்தனும் கருணையும் அஸ்ஸலாமனும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாகட்டும். இறையில்லம் சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய தோழர்களே, இஃதிகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையாக சொல்லி இருக்கின்றானோ அவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து நடப்பதற்கும் எதை செய்யக்கூடாது என்று விளக்கியுள்ளானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் மிகவும் சிறந்த ஒரு இனமாக அல்லாஹ் மனித இனத்தை உருவாக்கினான். சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் முதல் மனிதனாக இருப்பது நாம் விளங்கி வைத்திருக்கின்ற உண்மை. அந்த ஆதமுடைய அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம். ஏனைய படைப்புகளை விட மனிதர்கள் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள், மேன்மை பொருந்தியவர்கள் என்பது அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. மனிதர்கள் அனைவர்களும் எந்த முறையில் வாழ்ந்தால் அவர்கள் சிறப்பை அடைகின்றார்கள், அவர்களுக்கு இந்த சிறப்பு எப்படி கிடைக்கின்றது? ஒன்று, ஏனைய படைப்புகளை விட வித்தியாசமான ஒரு அறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான், பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நல்லது எது, தீயது எது, பாவம் எது, நன்மை எது என்பதை பிரித்து விளங்கக்கூடிய ஆற்றலை, அந்த தன்மையை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இதை அக்ல் என்று அரபு மொழியில் சொல்கின்றார்கள், புத்தி. இந்த விதமான ஒவ்வொன்றையும் பிரித்து விளங்குகின்ற அறிவு இது ஏனைய படைப்புகளுக்கு இல்லை. பகுத்தறிவு, சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கியாமத்துடைய நாளிலே காபிர்கள் என்ன செய்வார்கள், இவர்களுடைய புத்தி மாத்திரம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இருக்கின்ற புத்தியை வைத்து மாத்திரம் ஒருவருக்கு வெற்றி அடைய முடியும். கியாமத்துடைய நாளிலே காபிர்கள் சொல்வார்கள், இறைவனிடத்தில் சென்று அவர்கள் முஜ்ரிமூன்களாக பாவிகளாக சென்ற அந்த மனிதர்கள் சொல்வார்கள், நாம் இறை தூதர்களுடைய வார்த்தைகளை இறை வசனங்களை நாம் செவிமடுத்திருந்தால், நாம் அதனை விளங்க எடுத்திருந்தால், அதனுடைய யதார்த்தம் என்ன சொல்கின்றது என்பதை புரிந்து கொண்டிருந்தால், இன்று சஈர் என்ற இந்த நரகத்தில் நாம் இருந்திருக்க மாட்டோம். இருக்கின்ற அந்த அகில் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. புத்தி இருந்தது, ஆனால் புத்தி அற்றவர்களாக வாழ்ந்துவிட்டு சென்று கியாமத்திலே இப்படி சொல்வார்கள். தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆனால் அங்கே சென்று சொல்வார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் இருப்பதற்குரிய காரணம் என்ன? இப்படி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், பாலூலம் நகுமினல் முசல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். சக்கர் என்ற நரகத்தில் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த செய்திகள் எட்டவில்லை என்பதல்ல, நபியுடைய போதனைகள் கிடைக்கவில்லை என்பதல்ல, கிடைத்தும் அவர்களுடைய புத்தியை அவர்கள் பாவித்து எது நல்லது எது தீயது என்று அவர்கள் தெளிவாக புரியாததுதான் அதற்குரிய காரணம். இறை வசனங்களுடைய உண்மை தன்மைகளை தன்னிடம் இருக்கின்ற புத்தியின் மூலமாக அவர்கள் சிந்திக்காதவர்களாக இருந்தார்கள். அஃபலா தஅ்கிலூன், சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், நீங்கள் யோசித்து பார்க்க கூடாதா, சிந்தித்திருக்க கூடாதா? அஃபலா தத்ஃபக்கரூன், அதே கருத்திலே தான் அல்லாஹ் சொல்கின்றான். அஃபலா தஸ்மஊன், இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில், ஏன் என்னுடைய அட்டாட்சிகள் உங்களுக்கு விளங்குவதில்லை, நான் ரப்பு என்பதை நீங்கள் ஏன் நிரூபிக்காமல் இருக்கின்றீர்கள், நீங்கள் என்னுடைய அடியார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அல்லாஹ் பல விடயங்களை சொல்லி காட்டுகின்றான். மாற்றம் செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற இன்னமும் ஒரு பெயரு தான் அவ்வாலிமூன், அநியாயக்காரர்கள். வாலிமூன்கள், அநியாயம் செய்தவர்கள், அஹ்காமாத்துகளை புறக்கணித்தவர்கள், இறைவனுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் செவிமடுத்தும் அதை செயல்படுத்தாதவர்கள். சூரா சஜதா, அதாவது கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அங்கு அவர்களுடைய ஏடுகள் எல்லாம் வைக்கப்படும் கியாமத்துடைய நாள். இந்த அநியாயக்காரர்களை பற்றி, அக்கிரமக்காரர்களை பற்றி உலகத்தில் இவர்களுக்கு இருந்த ஆற்றல்களை வேறு விதமாக மிஸ்யூஸ் பண்ணியவர்களை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்கின்றான், இவர்களுடைய ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். அதிலே எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் உலகத்தில் என்னவெல்லாம் செய்துவிட்டு வந்தார்கள் என்று. ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீ, முஜ்ரிமூன்களை நீங்கள் அவதானிப்பீர்கள், அந்த ஏட்டில் என்ன இருக்கின்றது என்பதை ஆர்வமாக அவர்கள் உற்று நோக்குவார்கள். என்ன இருக்குமோ இந்த என்னுடைய புரோகிரஸ் ரிப்போர்ட்டில், என்ன இருக்க போகின்றது என்னுடைய ஏட்டில, என்ன இருக்க போகின்றது என்று எதிர்பார்த்தவர்களாக இருக்க நீங்கள் காண்பீர் நபியே என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என்ன நடந்திருக்கின்றது இந்த ஏட்டுக்கு? சிறிய ஒரு விடயத்தையாவது, பெரிய சிறிய எல்லா விடயங்களும் இதிலே எழுதப்பட்டிருக்கின்றது அல்லவா? இரகசியமாக செய்த பாவங்கள், சிந்தனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட கேள்விகள், கெட்ட பிடி, கெட்ட நடை எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும்.
லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா, சிறியது பெரியது எந்த ஒன்றையுமே அந்த இறைவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். இல்லாஹ், அது வரையறுக்கப்பட்டு ஆணி வேறு அக்கு வேறாக அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும். மனிதனுடைய கணனி மாதிரி அல்ல இறைவனுடைய கணனி, அது ரகீப் அதீதின் மூலம் எழுதப்படுகின்றது. அநியாயக்காரர்களுக்கு எப்போதும் அழிவுதான் என்பதனை அந்த நாளில் யாவைலதனா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று அவன் வருந்துகின்ற நாள் அது. அந்த முஜிரிமோன்கள், அந்த வாலிமோன்கள், இப்படி அந்த வசனம் மிக தெளிவாக இந்த கெட்ட மனிதர்களை பற்றி சொல்கின்றது. எனவே உலகில் வாழும் போது அநியாயம் செய்யாமல் எப்படி வாழ்வது, ஒரு நல்ல மனிதனாக தன்னை எப்படி ஆக்கிக் கொள்வது என்பது ஒருவருக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டுமானால், அநியாயம் என்றால் என்ன என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அநியாயத்துக்கு வரைவிலக்கணம் என்ன? ஒரு பொருளை தகுதியற்ற இடத்தில் வைத்தல், இதுதான் அநியாயம். உதாரணமாக தகுதியற்ற ஒருவருக்கு தகுதியை கொடுக்கின்றார். நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள், அரசியலுக்கு தகுதியானவர்கள், ஒவ்வொரு பொறுப்புக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்காமல் அந்த பதவிகளை பறித்து பொலிட்டீசியன்களின் ஊடாக அரசியல் சட்டங்களை, அரசியல்வாதிகளுடைய வீட்டோ பவரை பாவித்து இன்னொருவருக்கு பறித்து கொடுக்கப்படுவதென்றால் இதுவும் அநியாயம்தான். ஒரு பொருள் அவ்விடத்தில் வைக்கப்படாமல் வேறொரு இடத்தில் வைக்கப்படுதல், மகல்லி வேறு இடத்தில் ஒரு விடயத்தை வைத்தல், பொதுவாக இதுதான் அதற்குரிய தாதி. எனவே இந்த அநியாயத்தை உலமாக்கள் மூன்று கட்டங்களாக பிரிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், அநியாயம் செய்யப்படுகின்ற மனிதனையும் அநியாயம் செய்யப்பட்ட மனிதனையும் சுட்டிக்காட்டி ஒரு கருத்து சொல்லி காட்டினார்கள். யௌமுல் மலூமி அலல் லாலிம் அஸ்அது மின் யௌமில் லாலிமி அலல் மலூம். அநியாயம் செய்கின்ற மனிதனுடைய அந்த தினம் இருக்கின்றது, அதை விட அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுடைய அந்த கியாமத்துடைய நாள் அது மிகவும் வலுவானது, பயங்கரமானது. அநியாயம் செய்பவனுக்கு சில நாளில் நான் இந்த மனிதனுக்கு இப்படி ஒன்றை செய்துவிட்டேனா என்று கூட அவன் மறந்துவிட முடியும். ஆனால் அவனால் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன், அவனுக்காக இறைவன் எழுதி வைத்திருக்கின்றான், இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இப்படியான ஒரு காரியத்தை இந்த நபருக்கு நீ செய்தாயல்லவா, இப்போது நீ அதனை அனுபவிக்கப் போகின்றாய் என்ற கருத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அநியாயத்தை பற்றி சுட்டிக்காட்டினார். எனவே இதை பற்றி நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சுரை ரஹ்மத்துல்லாஹி அலை இவர்கள் ஆக பெரிய ஒரு மாமேதையாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்ற ஒரு மனிதன், வாலிம் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன். இவன் எதனை எதிர்பார்க்கின்றான் தெரியுமா? அநியாயம் செய்தவன் என் தலிருள் இகாப், அவன் வேதனையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த அநியாயம் என்பது எங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விவகாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்தில் உலமாக்கள் பட்டியல் போடுகின்றார்கள். ஒரு மனிதன் அநியாயம் என்ற பட்டியலில் எப்படியெல்லாம் இடம் வகிக்கின்றான் என்பதை கூறும் போது சொன்னார்கள், ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற அநியாயமும் இருக்கின்றது. இறைவனுக்கு அநியாயம் செய்கின்றானா? இறைவன் மவுனமாக போகின்றான். அதற்கு சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது இது இவன் இறைவனுக்கு செய்கின்ற அநியாயம். அவன் ஒரு லாலிம், அநியாயக்காரனாக இருக்கின்றான். நபி அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. எங்களுடைய நிர்ணயம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் எங்களுடைய இறைவன் என்று நம்புவது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் அப்படியெல்லாம் அது நம்பப்பட வேண்டும். அல்லாஹ் மாத்திரமே எங்கள் இறைவன், அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொன்னவர்கள் குஃபாரிகளும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தெய்வங்களை அதாவது வணங்கிக் கொண்டிருந்த அந்த கூட்டம் ஜாஹிலியா காலத்தில் வலீத் இப்னு முகீரா என்று நினைக்கின்றேன், அவன் கூட ஒரு தடவை சொல்லி காட்டினான் அல்லாஹ்வும் எங்களுடைய ஒரு இறைவன் தான். குர்ஆனுடைய வசனங்களிலும் சூரா அஸ்-ஸுமர் போன்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் இதனை விளங்கப்படுத்தி காட்டுகின்றான். அந்த பிற தெய்வ கோட்பாடு இருந்த மக்கள் அவர்கள் இறைவனை மறுத்தது கிடையாது, எல்லா தெய்வங்களுடனும் சேர்த்து இறைவனும் ஒரு தெய்வமாக அவர்கள் ஏற்றிருந்தார்கள். வமா யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம்தான் நெருக்கி வைக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த கருத்தில் பார்க்கும் போது அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொல்வதல்ல, அல்லாஹ் மாத்திரமே எங்கள் இறைவன் என்று நாம் நிர்ணயம் கொள்வதே ஒவ்வொரு முஃமினும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். எனவே ஒரு மனிதன் இணை வைக்கின்றான் என்றால் அவன் இறைவனுக்கு செய்கின்ற அநியாயம் அது. லுக்மான் அல் ஹகீம் ரஹ்மத்துல்லாஹி அலை, அவர் ஒரு நபி என்பதாகவும் ஒரு கருத்து இருக்குது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்றோம். லுக்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்தி காட்டுகின்றான், யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன அஷ்ஷிர்க லழுல்முன் அலீம், என அருமை மகனே, நீ இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இணை வைப்பு என்பது பயங்கரமான ஒரு பாவம், ஒரு அநியாயம். லழுல்முன் அலீம், லுல்ம் என்ற வார்த்தையையே அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஷிர்க் என்பது மிக கொடூரமான பயங்கரமான ஒரு அநியாயம் என்பதனை அந்த குர்ஆனுடைய வசனத்தின் ஊடாக எங்களுக்கு அவதானிக்க முடிகின்றது. இதே போன்று மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம் முதலாவது பகுதி, அது மிக சுருக்கமான ஒரு பகுதியாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கின்றது, இது மிகவும் விசாலமான ஒரு பகுதி. எப்படியெல்லாம் அநியாயம் செய்கின்றார்கள்? வார்த்தையினால் அநியாயம், ஒருவனை திட்டுகின்றான் பப்ளிக்ல, ஒத்தனை திட்டுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் தந்தது? ஒத்தனை அடிக்கின்றார்கள், அவனை ரோட்டு நடுவில் அடிக்கின்றார்கள், இது ஒரு அநியாயம். குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராம், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு பிற முஸ்லிமுக்கு ஹராம். தமுஹு வஇர்துஹு வமாலும், அவனுடைய இரத்தம் இவனுக்கு ஹராம். ஒருவனை வீணாக கொண்டுவிட முடியாது. எல்லாரும் சேர்ந்து யோசிக்கின்றார்கள், இன்னாரை நாம் கொண்டு விடுவோம், எந்த காரணமும் கிடையாது, இஸ்லாம் சொல்கின்ற எந்த முறையும் இல்லை, அவனை சாதாரணமாக கொண்டு விட்டால் கூட அந்த முழு சமூகமும் அநியாயக்காரர் என்ற பட்டியலில் சேர்ந்து விடுவார். தகுந்த காரணம் இருக்க வேண்டும். எனவே தமுஹு, அவனுடைய இரத்தம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம், அவன் அதை மீறி செய்தான் என்றால் இவன் வாலிமூன்கள் என்ற அநியாயக்காரரில் இவன் சேர்ந்து விடுவான். அவனுடைய மானம், அவனுடைய மானம் இன்று எத்தனையோ பேர் இந்த விடயத்தில் மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். சாதாரண ஒரு விடயத்திற்காக, ஏதோ ஒரு விடயத்திற்காக பப்ளிக்ல மைக்க போட்டு ஒருவரை தாக்குகின்றார்கள், ஒருவரை பற்றி பேசுகின்றார்கள், ஒருவருடைய மானத்தை கீறி கிணிக்கின்றார்கள். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, நோட்டீஸுகள் வழங்கப்படுகின்றன, அதிலே சாதாரணமாக ஒரு மனிதனை தாக்கி எழுதுகின்றார்கள். இதுவும் ஒரு மனிதனுடைய மானத்தை கீறி கிழிப்பதற்கு சமம். இதுவும் நீங்கள் செய்கின்ற அநியாயங்களில் ஒன்று என்பதாக அங்கே எங்களுக்கு பட்டியலிடலாம். ஒருவனுடைய மானம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. தமுஹு வஇர்துஹு வமாலு, இன்னொரு மனிதன் இருக்கின்றான், அவனுடைய சொத்து அபகரிக்கப்படுகின்றது, அவன் இயலாதவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது என்பதனை ஒருவர் நினைத்து அதை ஒரு சலுகையாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவனுடைய சொத்துக்களை சூறையாடுகின்றார்கள். அவனுடைய ஒவ்வொரு விடயங்களையும் இவன் சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றான். இப்படி செய்வதும் பெரும் அநியாயம் என்பதாக ஹதீஸிலே எங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரபலமான ஒரு சஹாபி. இவர் நபியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் நடக்கின்ற ஒரு சம்பவம் இது. மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இவரும் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர். என்ன நடக்கின்றது என்றால், மர்வான் இப்னு ஹக்கமுக்கு அந்த ஊரிலே நல்ல செல்வாக்கு இருக்கின்றது. செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலியாக, ஒரு நீதிபதியாக அக்காலத்தில் அவர் இருந்திருக்கின்றார். இப்போது ஒரு பிரச்சனை வருகின்றது. சயீத் இப்னு ஸைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்திலே இருந்த ஒரு சஹாபி அர்வா பின்த் உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஒரு முஸ்லிமான ஒரு பெண். இந்த பெண் இந்த சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது ஒரு குற்றம் சாட்டுகின்றாள். என்ன குற்றம்? மர்வான் இப்னு ஹக்கமிடம் சென்று சொல்கின்றார்கள், என்னுடைய காணியில் ஒரு பகுதியை இவர் அநியாயமாக எடுத்துக் கொண்டு விட்டார். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கின்றார்கள், யார் பிற ஒருவருடைய காணியில் இருந்து ஒரு கதிர் சிபிர், ஒரு சான் பிரமாணமாவது எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு இன்ன இன்ன தண்டனைகள் எல்லாம் இருக்கின்றது என்றதெல்லாம் தெரிந்திருந்தும் இந்த சயீத் இப்னு ஸைத் என்னுடைய காணியில் ஒரு துண்டை இவர் பிடித்துக் கொண்டார் என்று சொல்ல, மர்வான் இப்னு ஹக்கமுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அளவிற்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருந்தும் சயீத் இப்னு ஸைத் அதற்கு மாற்றம் செய்திருக்கின்றாரா என்று அதனை அழகான முறையில் ஆராயாமல் ஒரு ஃபத்வாவை கொடுத்து விடுகின்றார், ஒரு தீர்ப்பை வழங்கி விடுகின்றார். சயீத் இப்னு ஸைதிடம் இருந்து அந்த காணி எடுக்கப்பட்டு அர்வா பின்த் உவைஸுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த தீர்ப்பு. இதனை பார்த்துக் கொண்டிருந்த சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெண் சொல்வது உண்மையாக இருந்தால், இந்த பெண் சொல்வது ஒரு உண்மையான விடயமாக இருந்தால், அது அந்த பொறுப்பு அல்லாஹ்வுக்கு, அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த பெண் ஒரு பொய்காரியாக இருந்தால், இந்த பெண்ணை யா அல்லாஹ் இவளை கண்ணை குருடாக்கி இவளை நீ வஃபாத்தாக்கு யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். பிற்காலத்தில் அர்வா பின்த் உவைஸ் என்ற இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிற்காலத்தில் அவள் வயோதிப்பமாகி அவளுடைய கண் குருடாகி போய்விடுகின்றது. பாதையில் நடந்து செல்கின்ற போது ஒரு கிடங்கிலே விழுந்து அவள் மரணமானதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ். எனவே யார் அநியாயம் செய்யப்படுகின்றார்களோ அது உலகத்தில் பல கோணங்களில் இருக்கலாம், பல வடிவங்களில் இருக்கலாம். காணிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அது ஒரு சிபுராக இருந்தாலும் சரி, அது ஒரு அடிப்பிரமாணமாக இருந்தாலும் சரி, அது அநியாயமாக எடுக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனை எங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வயல் காணிகளுக்கு உரிமையாக இருக்கக்கூடியவர்கள் இதிலே கூடுதலான கரிசனை செலுத்த வேண்டும். பள்ளிகளுக்கு சொந்தமான வீடுகள், கடைகள், அப்படி நகர பகுதிகளிலே இப்போது பல இடங்களில் இருக்கின்றன. ஆனால் பள்ளிக்கு சொந்தமான அந்த கடைகளிலே பரம்பரை பரம்பரையாக இன்று இஸ்லாமிய சகோதரர்கள் அதிலே முதலீடு செய்து வருகின்றார்கள். பள்ளிக்காக இந்த கடை காமரா, கடையுடைய இந்த கடைக்காக பள்ளிக்கு நீங்கள் மாதாந்தம் அல்லது வருடாந்தம் எவ்வளவு கொடுக்கின்றீர் என்றால், மாதாந்தம் நாங்க ஒரு 150 ரூபா, மாதாந்தம் ஒரு 150 ரூபா நாம் செலுத்தி வருகின்றோம் என்று அவர்கள் இன்று வெட்கமில்லாமல் கூச்சமில்லாமல் சொல்கின்றார்கள். இந்த அளவுக்கு பள்ளியுடைய விடயங்களில் கூட அநியாயம் செய்கின்ற அநியாயக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஏழை குழந்தைகள் அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்களை இன்று சூறையாடிக்கொண்டு அதிலே இன்று நிழல் காய்ந்து கொண்டிருக்கின்ற எஜமான்கள் முதலாளிமார்களும் எங்கள் ஊர்களில் இருக்கின்றார்களோ தெரியாது. ஆனால் களிமா சொன்ன முஸ்லிம்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் செய்வது இவர்களுடைய குழந்தைக்கு செய்கின்ற அநியாயம். ஹராத்தை சாப்பிட கொடுக்கின்றார்கள். இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நார், இவர்களுடைய வயிற்றிலே இருப்பது நரக நெருப்பு. யதீம்களுக்கு அநியாயம் செய்கின்றீர்களா? யதீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுகின்றீர்களா? அவர்களை ஏமாற்றி பணம் பறிப்பவர்கள், வீடு சொத்து செல்வங்களை பறிப்பவர்கள், நரகத்துடைய நெருப்பு அவர்களுடைய வயிற்றிலே இருக்கின்றது. இந்த கருத்தை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே இதில் எந்த அளவுக்கு நாங்கள் அக்கறை காட்டுகின்றோம், எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கின்றோம், இதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல விதமான பிரச்சனைகள். ஒருவன் அயல் வீட்டுக்கு செய்கின்ற அநியாயத்தை பாருங்கள். இவன் என்ன செய்கின்றான், இவர் என்னுடைய வீடு எனது இஷ்டம் என்ற விதத்தில் பெரிய ஒரு மதிலை போட்டு விடுகின்றான். இவனுடைய வீட்டை தாண்டி அந்த வீட்டுக்கு செல்ல இருந்த காற்று தடைப்பட்டால் கூட நீ அந்த அயல் வீட்டுக்கு செய்கின்ற அநியாயம். இதிலே நாம் எந்த அளவுக்கு யோசனை செய்திருக்கின்றோம், இதை பற்றி சற்றேனும் சிந்தித்திருக்கின்றோமா? அந்த அயல் வீட்டுக்காரருடைய காற்று கூட தடைப்படுமானால் உன்னுடைய மதிலின் ஊடாக, இது கூட ஒரு விதமான அநியாயம். இதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். வியாபாரிகள் விசேடமாக இந்த இறைச்சி கடைக்காரர்களுக்கு இதனை விசேடமாக, அதே போன்று நகை கடைக்காரர்களுக்கு சொல்கின்றார்கள், 20 கரட் தங்கத்தை 22 கரட் என்று விற்கின்றான் இவன், பச்சை பெரிய அநியாயக்காரன். இந்த வியாபாரி கியாமத்துடைய நாளிலே மிக மோசமான புஜ்ஜார்களில் எழுப்பப்படுவான். இவன் மிகப்பெரிய அநியாயக்காரர்களில் நின்றும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பாஜிர் இப்படியான ஒருவனாக எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். இறைச்சியை வெட்டுகின்றார்கள், அதிலே முள்ளையும் சேர்த்து நிற்கின்றார்கள். நாங்கள் உங்கள் கடைகளுக்கு முள்ளு வாங்க வரவில்லை, இறைச்சி வாங்க வந்திருக்கின்றோம். உன்னுடைய கடைக்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இறைச்சி கடை என்றுதான், முள்ளு கடை என்று எங்கும் பெயர் வைக்கவில்லை. எனவே இந்த கடைகளில் விற்கப்பட வேண்டியது வெறுமனே இறைச்சி மாத்திரம்தான். அதற்கு மாற்றமாக முள்ளை கொடுக்க நினைக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தால் 1 கிலோ இறைச்சியை நிறுத்திவிட்டு மேலதிகமாக போனஸாக உங்கள் முள்ளுகளை போட்டு கொடுக்கலாம். இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற முறை. இறைச்சிக்கு பதிலாக முள்ளை நிறுக்கின்ற அநியாயக்காரர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். 22 கரட் என்றால் அந்த 2 கரட் இருக்கின்றதே அது உங்களை நரகத்திற்கு கூட்டிச் செல்லும், நரகத்திற்கு கூட்டிச் செல்லும் அந்த 2 கரட். உங்கள் அன்பு குழந்தைகள், நீங்கள் கட்டிய மனைவியர்கள், இவர்களுக்கு சாப்பிட கொடுக்கின்றீர்கள் இந்த 2 கரட் ஹராத்தை. யாராவது சிந்தித்ததுண்டா எவ்வளவு பெரிய அநியாயம் செய்கின்றோம் என்று? வாழ்வதல்ல முக்கியம் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் இஸ்லாமிய முறையில் என்ன சாதனை படைத்திருக்கின்றோம், சஹாபாக்கள் எங்கு பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள் என்பது கூட வரலாறுகளிலே சில விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைவரும் இறை திருப்தியை பெற்று ரலியல்லாஹு அன்ஹும் என்று மாறினார்கள் அல்லவா? இந்த விடயத்தை பாருங்கள். சாதனையாளர்கள் சாதனை படைத்தார்கள். எனவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் என்ன என்ன அநியாயம் செய்திருக்கின்றோம், நான் எந்த முறை உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றேன், ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வாழ சொல்லி இருக்கின்றான் என்பதனை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது கட்டமாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஒரு முறை அநியாயம் தனக்கே செய்து கொள்வது. இது அதைவிடவும் பொல்லாத ஒரு விதம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்வது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு விடயத்தை சொல்கின்றான்,
சூரால் பக்கரா, சூரால் அவராப் போன்ற பல அத்தியாயங்களில் இந்த சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதிலே இருக்கின்ற சுருக்கம், நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுத்திருந்தான், சுவனத்திலே வாழ வைத்தான், சுவனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நேரத்தில் சதிகாரனாகிய சைத்தானினூடாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அந்த மரத்தை நெருங்குகின்றார்கள். இந்த சுவர்க்கத்தில் நீரூடி காலம் வாழலாம், நிரந்தரமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் வாலிமீன். இந்த மரத்தை மட்டும் நீங்க ரெண்டு பேரும் நெருங்கக்கூடாது. ஆனால் இதற்காக வேண்டிய முயற்சி செய்கின்றான் ஷைத்தான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ரெண்டு பேரை மேமாத்துகின்றான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணுகின்றான். ஷைத்தான் தான் அடிக்கடி சத்தியம் பண்றது, பொய் சத்தியம் ஷைத்தானுடைய தன்மை. வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு உபதேசி என்றெல்லாம் சொல்லி இந்த மரத்தை நெருங்குங்கள். ஏன் தெரியுமா, அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கின்றான். இதனை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களானால் நீங்கள் மலக்குமாருடைய அந்தஸ்துக்கு சென்று விடுவீர்கள். இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹானிதீன், நீங்கள் மலக்குகளாக போய்விடுவீர்கள் அல்லது நிரந்தரமாக இங்கேயே இருப்பதற்காக ஆகிவிடுவீர்கள். எனவேதான் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றான். அவனுக்கு தேவைப்பட்டால் உங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒரு முறையாகத்தான் இதனை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்று அவன் ஒரு பொய்யை சொல்கின்றான், சத்தியம் பண்ணுகின்றான், ஏமாற்றுகின்றான். இதனை பார்த்து அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கதிர், கலாவிலே இருந்த ஒரு விடயம், அதால எடுத்து சாப்பிட்டு விடுகின்றார்கள். மரத்துடைய கனியை சாப்பிடுகின்றார்கள். இவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து விலக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டு விடுகின்றது, மலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விடுகின்றது. பின்பு அங்கிருந்து அகற்றப்படுகின்றார்கள், துனியாவுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். பின்பு இறைவா நான் தவறு செய்து விட்டேன், ரப்பனா வலம்னா அன்புசனா, எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் யா அல்லாஹ் என்று அவர் தௌபா செய்கின்றார். இருவரும் சேர்ந்து தௌபா செய்து விடுகின்றார்கள். காலா ரப்பனா வலம்னா அன்புசனா வஇல்லம் தகுஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாம் நஷ்டவாளர்கள் என்று ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொல்ல, அல்லாஹ் அவர்களை மன்னித்த விடயங்களை எல்லாம் சூரா அல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஃபதாப அலை, அவர்களை அல்லாஹ் மன்னித்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இப்படி தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கின்ற ஒரு முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தினூடாக நாம் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இறைவனுடைய கட்டளை இன்று எங்களிடத்தில் இருக்கின்ற இறை கட்டளைகள் எல்லாம் எங்களால் நிறைவேற்றப்படுகின்றனவா, இதனை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். குறைந்த பட்சமாக ஐங்கால தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள், ஐந்து நேர தொழுகையும் எங்களால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இவைகள் நிறைவேற்றப்படுகின்றனவா, இதில் எந்த அளவுக்கு நாம் இன்று பொறுப்போக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஐந்து நேரத்திற்கும் அதான் சொல்லப்படுகின்றது, ஹையால ஸலா, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள். எத்தனை தடவை சொல்லப்படுகின்றது ஒரு நாளைக்கு! ஆனால் இன்று பள்ளியிலே இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுடைய விகிதம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கின்றது என்பதனை பாருங்கள். இறைவன் சொல்கின்றான் அகிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இகாமா என்ற வார்த்தையை உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு சொல்லலாம் ஃபல்லு, தொழுங்கள் என்று சொல்லலாம் அல்லவா, ஆனால் குர்ஆனில்
தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியுள்ளான். அகீமுஸ்ஸலா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். முஃபஸ்ஸிரூன்கள் அதற்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். அகீமுஸ்ஸலா என்றால் தொழுகையை நிலைநாட்டுதல், வீடுகளிலே இருந்து கொண்டு தொழுவதல்ல, மகரிபையும் இஷாவையும் சேர்த்து மகரிபுடைய இறுதி நேரத்தில் சென்று இஷாவையும் சேர்த்து தொழுகின்றான். லுஹருடைய இறுதி நேரத்தில் போய் அசரையும் வாங்கி சொன்னவுடன் தொழுகின்றான். இவனை பார்த்தால் இவன் ஒரு விதத்தில் மூன்று வக்துக்காரன், மூன்று நேரம் தொழுகின்ற தொழுகையாளியை போன்று அவன் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். யாரை? அவனையே அவன் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். அவர்களை அவர்கள் ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள். இறைவனை அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, இறைவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இபாதத்துடைய விடயத்தில் இறை கட்டளைகள் மீறப்படுமே ஆனால் அது அவர்களே அவர்களுக்கு செய்து கொள்கின்ற அநியாயம். யூத கிறிஸ்தவர்களுடைய சதி திட்டம் இதிலே இன்று எல்லாரும் சிக்கிக் கொண்டு விட்டோம். யூதர்களுடைய ஒரு கோட்பாடு இருக்கின்றது, எப்போது ஒவ்வொரு பள்ளியிலும் இமாம் ஜமாஅத்தாக சுபகு தொழுகையுடைய இமாம் ஜமாஅத் ஜும்ஆவுடைய அளவுக்கு நீடிக்கின்றதோ அந்நாளில் இந்த உலகத்தில் யூதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்று இருக்கின்றதா இந்த ஜும்ஆவுடைய தொகை சுபகு தொழுகைக்கு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறானால் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றால் யூதர்கள் இன்று எங்களுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தொழுகையில் பொறுப்போக்கு காட்டுபவர்கள் தனக்கே தான் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையில் எத்தனையோ விதமான முறைகள் இருக்கின்றன. சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள், ஃபர்லிலேயும் இரண்டு விதமான தொழுகை, ஜெனாசா தொழுகைகள். இன்று சொந்தங்கள், ரிலேஷன்கள் வஃபாத்தானால் கூட அந்த வீட்டுக்கு சென்று தலையை காட்டிவிட்டு வருகின்றோம். தலையை காட்டுகின்றவர்கள் யார்? தவளை போன்று இருந்துவிடக் கூடாது. தலையை காட்டிவிட்டு வரக்கூடிய அநியாயக்காரர்கள் அந்த தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். ஜெனாசா தொழுகை இது பரந்து கிபாயா, இது கலந்து கொள்ள வேண்டிய தொழுகை. இறுதியாக நான் எந்த ஜெனாசா தொழுகையில் கலந்திருக்கின்றேன்? ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்தில் கையை வைத்து கேட்டு பாருங்கள். சுன்னத்து தொழுகை தானே என்று தஹஜ்ஜுதை விட்டுவிட்டு இன்று சுபகை கூட 8 மணிக்கு தொழுகின்ற எத்தனை பேர் இன்று இருக்கின்றார்கள்? இதையும் இதயத்தில் கையை வைத்து கேட்டு பாருங்கள். இறுதியாக நான் தொழுக தஹஜ்ஜுது தொழுகை எத்தனையாவது திகதி என்பதை சிந்தித்து பாருங்கள். முன்பின் சுன்னாக்களை 5 நேர வக்துக்கும் நான் கடைசியாக தொழுத நாள் அது எந்த நாள் என்று பாருங்கள். முன்பின் சுன்னா, அதாவது தஹஜ்ஜுது முதல் வித்துரு வரை இருக்கின்ற இந்த எல்லா தொழுகைகளையும் கம்ப்ளீட்டாக நான் இறுதியாக எப்போது தொழுதேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது அப்படி தொழுது இருக்கின்றேனா? இப்படி ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லாமல் இருந்தால் அது நாங்களே எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பெரும் அநியாயம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த விடயத்தில் கரிசனை காட்ட வேண்டும். நோன்பு காலம் வந்துவிட்டால் நோன்பை பிடிக்காமல் வீதி வீதியாக புகை பிடித்துக் கொண்டு இருக்கின்ற சகோதரர்கள், வீட்டிலே மனைவி நோன்பு நோக்கின்றாள், ஆனால் அவள் நோன்பு நோற்றுக்கொண்டு இந்த நோன்பு பிடிக்காத கணவனுக்காக ஆக்கி போடுகின்ற அவல நிலைகளும் இன்று எங்கள் ஊர்களிலே இருக்கின்றது. சிலருக்கு வெக்கம், என்ன செய்கின்றார்கள்? வீதி ஓரங்களில் இருக்கின்ற ஹோட்டல்களுக்கு சென்று பட்ட பகலையில் சாப்பிடுகின்றார்கள். எந்த தைரியத்தில் சாப்பிட முடியும்? இது எந்த விதமான உரிமையில் சாப்பிடுகின்றார்கள் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். கேட்டால் சொல்கின்றார்கள், எனக்கு நோன்பு பிடித்து பழக்கம் இல்லை. ஒரு நாள் வர இருக்கின்றது, அந்த நாளைக்காக இன்று நாம் தயாராக வேண்டும். அது நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நாம் எவ்வளவு வெறுபெருண்டோடினாலும் அந்த நாள் எங்களை வந்தே அடையும். சூரா அல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்தில்
அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்,
நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மரணத்தை பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அது ஒரு நாளைக்கு உங்களை வந்து அடையும். அந்த வசனத்துடைய அழகை பாருங்கள். முபஸ்ஸிரூன் எழுதுகின்றார்கள், நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் என்று சொல்லவில்லை, உங்களை அந்த மரணம் வந்து சந்திக்கும். யாராவது நான் மரணிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் யாரும் இல்லை. நான் இத்தனையாவது திகதியில், இத்தனையாவது வயதில், இப்படி யாரும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள், உங்களை மரணம் வந்தடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குல்லு நஃபின் தாயிக்கத்துல் மௌத் சும்மா இலைனா துர்ஜவுன். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் என்பது நிச்சயம், பின்பு எங்களின் பக்கம் அவர்கள் மீட்கப்படுவார்கள். இறுதியாக இந்த இடத்தில் நாம் இருக்கின்ற உதாரணத்திற்கு, திடீரென இதிலே ஒருவர் வஃபாத்தாகி விடுகின்றார். மௌத்து அனைவருக்கும் இருக்கின்ற ஒன்றுதான், வைத்துக் கொள்வோம். இப்ப உடனடியாக அவர் எந்த விதமான குறையும் இல்லாமல் இறைவனை அவர் சந்திக்க நேர்பட்டுக் கொண்டிருக்கின்றாராம். இப்ப நான் எல்லாத்துக்கும் ரெடி, நான் இப்ப ஆக்ராவுக்கு போனா மனம் திருப்தியுடன் நான் போக இருக்கின்றேன் என்று இந்த மஜ்லிஸில் யாருக்குத்தான் சொல்ல முடியும்? எவ்வளவு குறைகளுடன் இருக்கின்றோம். இன்னும் ஒரு விதமான அநியாயம் இருக்குது. இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைந்த காலம் என்பதனால் அதனை குறிப்பிடுகின்றேன். நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் கூடிய ஒரு காலத்தில் இருப்பதனால் சிலர் செய்கின்ற சூழ்ச்சியை பாருங்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு வங்கியுடன் தொடர்பு கொள்கின்றார், அல்லது சாதாரண கையடக்க தொலைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள், இதிலே நாங்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு சிம் கார்டு இவைகளை ஒரு கம்பெனியின் ஊடாகத்தான் நாங்கள் வாங்குகின்றோம். வாங்கி ஒரு பேக்கேஜ் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணுகின்றான். எந்த அளவுக்கென்றால் ஒரு 10,000 15,000 வரை இவன் அதனை பாவித்து பாவித்து பாவித்து, பின்பு அந்த கம்பெனியிலிருந்து இவனுக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகின்றது, உங்கள் தொகையை நீங்கள் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய இந்த சிம் கார்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம், நீ ரிஜெக்ட் பண்ணினால் எனக்கு என்ன என்று அதனை தூக்கி எறிந்துவிட்டு இன்னும் ஒரு கம்பெனியுடன் அவன் தொடர்பு கொண்டு புதிய ஒரு சிம் கார்டை வாங்குகின்றான். இவன் அவன் காஃபிராக இருந்தாலும் அவன் ஒரு மதலூமாக இருக்கின்றான், அவன் அநியாயம் செய்யப்பட்டவன், நீ ஒரு பெரிய அநியாயக்காரன். இது இன்று எத்தனை பேர் செய்கின்ற அநியாயம், தேடி தேடி பாருங்கள், நான் எத்தனை சிம் கார்டுகளை பாவித்திருக்கின்றேன், எத்தனை கம்பெனிகளுக்கு ஆட்டை போட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் சிந்தித்து மௌத்துக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் தொகைகளை செலுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடன்களை நீக்கிக் கொள்ளுங்கள், அநியாயத்துக்கு உலகத்திலேயே பிராய சித்தம் தேடிக்கொள்ளுங்கள். இது ஹுகூகுல் இபாத், இது அடியார்களுடன் தொடர்பு படுகின்ற ஒரு அநியாயம் என்பதனால் இது உங்களுக்கு இறைவனிடத்தில் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. எனவே நாம் இந்த விடை, இது சாதாரணமா ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றேன், வாகனங்களை வாங்குகின்றார்கள், இஸ்லாமிய முறைப்படி வாகனம் வாங்குகின்றவர்கள் கூட எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள், வாகனத்துடைய பார்ட்ஸுகளை அப்படியே கலட்டி கலட்டி அப்படியே வேறு இடங்களுக்கு விற்பனை செய்கின்றார்கள். நான் இந்த ஒரு மாதத்துக்கு உள்ளேயே ஒரு காட்சியை கண்டோம். அது என்னவென்றால், ஒரு வாகனத்துக்கு அப்படியே எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு இருக்கின்றார்கள். விசாரித்தவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, இவர் ஒரு வங்கியினால் இந்த வாகனத்தை வாங்கி இருக்கின்றார், அந்த கடன் சுமை இவருக்கு அதிகமானதனால் இதை அவர் கொளுத்திவிட்டு வேறு ஷாட்டு யாரோ கொளுத்திவிட்டு சென்றார்கள். ஏமாற்றுகின்றீர்களா? இது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். இப்படியான அட்டூழியங்கள், அநியாயங்கள், அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள், சாதாரண அரிசி இதுல கல்லை போட்டு பாரத்தை கூட்டுகின்ற, அதாவது சிறிய சிறிய பொடி கற்களை போட்டு பாரத்தை கூட்டுகின்ற எத்தனையோ விவசாயிகளும் எங்களுடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் கிடைக்கின்றது. சாதாரண மளிகை தூள், அதாவது மிளகாய் கொச்சி போன்ற இந்த குழந்தைகளுக்கு கூட ஊட்டுகின்ற இந்த சாதாரண இந்த தூள் வகைகளில் கூட எத்தனையோ விதமான தூள்களை கலந்து இன்று அதனை டூப்ளிகேட்டாக வியாபாரம் செய்கின்றார்கள். இது அநியாயம், அட்டூழியம். இஸ்லாம் இதனை ஆதரிக்கவில்லை. அநியாயக்காரன் அவன் ஒரு காபிராக இருந்தாலும் அவனுக்குத்தான் முன்னுரிமை என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்தவன் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் அவன் இருப்பது ஒரு குற்றவாளி கூண்டில்தான் என்பதனை நாம் ஒரு போதும் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக நாம் உங்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஜும்மாவுடைய நாள் என்றால் இது சும்மா நாள் அல்ல. இது ஜும்மாவுடைய நாள், இது இபாதத்துடைய நாள். இந்த நாளில் நேர காலத்துடன் பள்ளிகளுக்கு வர வேண்டும். வெள்ளிறமான ஆடைகளை அணிந்து வர வேண்டும். நபியுடைய சுன்னா, நேரடியான பல ஹதீஸுகள் இருக்கின்றது. இந்நாளில் செய்கின்ற எத்தனையோ இபாதத்துக்கள் இருக்கின்றன. இப்போது பாருங்கள், இந்த சகோதரர்களை இறுதி நேரத்தில் வருகின்றார்கள். என்னதான் இவர்களுக்கு விளங்க முடியும்? ரெண்டு ரகாத்தை தொழுது முடிந்தவுடன் ஓடோடி சென்று விடுகின்றார்கள். இறை சிந்தனை எப்படி வரப்போகின்றது? இப்படி நேர காலத்துடன் ஜும்மாவுக்கு வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். இறைவனுடைய அந்த அழைப்பின் பக்கம், அவனுடைய திக்ர் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் அலையுங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அதாவது ஜும்ஆவுடைய நாளில் ஓதப்படுகின்ற ஹுதுபாக்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதே அதனுடைய அர்த்தம் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். பூரணமாக ஒரு வாரத்திற்கு ஒரு நாளாவது நாம் பூரணமாக ஒரு உபதேசம் எங்களுக்கு கேட்காவிட்டால் எங்களுடைய இதயங்கள் என்னவாவது? துன்யாவை பற்றி தானே வாரம் முழுவதுமாக கேட்கின்றோம், பார்க்கின்றோம், சிந்திக்கின்றோம், உறவாடுகின்றோம், கதைக்கின்றோம். ஒரு உபதேசத்தையாவது நாம் ஏன் முழுமையாக செவிமடுக்க கூடாது? நான் ஒரு முஸ்லிம், அயம முஸ்லிம் என்று அடித்து சொல்ல முடியுமாக இருக்கின்ற முஸ்லிம்களாக வாழ வேண்டும். போலி முஸ்லிம்களாக, டூப்ளிகேட் முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நான் ஜும்மாவுடைய நாளை முழுமையாக இபாதத்தில் கழிக்க வேண்டும். நபியின் மீது சலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். சூரா கஹ்ஃபை இறுதியாக நாம் ஓதிய நாள் எத்தனை வெள்ளிக்கிழமை தினங்களில் இது ஓடுவது சுன்னா என்று வந்திருக்கின்றது எங்களுடைய காதுகளுக்கு எட்டாத ஒரு செய்தியா? இல்லவே இல்லை. எனவே இப்படியான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வஃபாத்தாகின்ற நேரத்திலே மரண படுக்கையில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ் நான் நோன்பு முடிக்க போகின்றேன், யா அல்லாஹ் நான் சதக்கா கொடுக்க போகின்றேன், யா அல்லாஹ் நான் தொழப்போகின்றேன், இல்லவே இல்லை. இறுதி நேரத்தை அடைந்து விட்டால் முழு உலகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், யா அல்லாஹ் இதனை நான் சதக்கா செய்ய போகின்றேன் என்றுதான் இந்த முழு உலகமும் என்று அவன் அவகாசம் கேட்டானும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு செகண்ட் கூட கொடுக்கப்படுமா? அஜல், அஜலுக்கு உலமாக்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு அஜல் பிரமாணமாவது அவனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இதனை சொல்லி நான் முடிக்க முயற்சி செய்கின்றேன். அஜல் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் ஒப்பந்தம் செய்கின்றான். சொல்வோம் உதாரணத்திற்கு, ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு அழகான ஒரு மகள், இன்னும் ஒருவர் ஒரு அழகான வாலிபன். அந்த வாலிபனுக்கு இந்த அழகான மகளின் மீது ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, உங்களுடைய மகளை நான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் சம்மதமா என்று கேட்கின்றார். அதற்கு யோசித்து விட்டு அந்த தந்தை சொல்கின்றார், ஆம். இந்த ஆம் என்று சொன்னாரே, இதுதான் அந்த அஜலுக்குரிய நேரம். அஜல் என்று சொல்வதற்கு ஆம், ஒரு டீல் முடித்து அதை முடிக்கிறதுக்கு பணம் விற்கிற சின்ன ஒரு வேர்ட், சின்ன ஒரு வார்த்தை ஆம் என்பதையும் இன்று சுருக்கி ஓ என்றும் இலங்கையில் உள்ள தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் பாவிக்கின்றார்கள். எவ்வளவு சுருக்கம் அந்த அஜல் என்பது! இதற்கு கூட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார்கள். சதகா தான தர்மம் செய்துவிட்டு வருகிறேன் என்று பெரிய வாக்கியம் சொல்வதற்கல்ல, இந்த ஓ என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு நேரம் வரும். எனவே அநியாயங்களில் இருந்து நாம் அனைவர்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மறைத்து விடுவாயாக, எங்களுக்கு மகப்பிராவை நீ நசீபாக்குவாயாக. எங்களுடைய குற்றங்களை விட உன்னுடைய மகப்பிரா மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். எங்களுடைய குறைகளை விட உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, நன்மையில் ஆர்வத்தை உண்டு பண்ணுவாயாக, பாவத்தில் வெறுப்பை உண்டு பண்ணுவாயாக, நபியுல்லாஹ்வுடைய சுன்னாவில் ஆசையை உண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அவயவங்களை ஹராத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, கெட்ட நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, ஹராம் ஹலாலை பேணுகின்ற வியாபாரத்தை கற்றுத்தருவாயாக. யா அல்லாஹ், வட்டியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, பெயர் தெரியாத கெட்ட நோய்களிலிருந்து எங்கள் சமூகத்தை பாதுகாப்பாயாக, ஹாஃபில்கள் ஆலிம்களை உருவாக்குவாயாக, சமூகத்தில் உள்ள பெண்களை பாதுகாப்பாயாக, முழு ஃபர்தா அணிந்த பெண்களை எங்களுடைய சமூகத்தில் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய சுன்னாவில் உன்னுடைய வசனங்களில் நம்பிக்கையுள்ள உண்மை முஃமின்களாக எங்களை நீ ஆக்கிவிடுவாயாக, இல்மிலே பரக்கச் செய்வாயாக, வியாபாரத்தில் செழிப்பை ஏற்படுத்துவாயாக. எங்களை விட்டு வாழ்ந்து மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக, சுவனத்தின் பூஞ்சோலையாக்குவாயாக, அதனை நீ ஒளிமயமாக்குவாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஜன்னத்துல் அலா ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அவர்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. நபியுல்லா கேட்ட எல்லா நலவுகளையும் உன்னிடத்தில் கேட்கின்றோம். நபியுல்லா பாதுகாப்பு தேடிய எல்லா சர்களை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். எங்களுடைய இந்த சிறிய துஆவை நபியுல்லாவின் பொருட்டா நீ கபூல் செய்து விடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.